2018 ஜனவரி மாத தென்றலிதழில் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் யோகி ஸ்ரீ அரவிந்தர் பகுதி 2 ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். புதுச்சேரியில் அரவிந்தர். புதுச்சேரியில் அமைதியாக தமது ஆன்மீக யோக சாதனைகளை தொடர்ந்தார் அரவிந்தர். நாளடைவில் முற்றிலுமாக அரசியல் தொடர்புகளை விட்டுவிட்டு மெய்ஞான தவத்தில் ஆழ்ந்தார். தீவிர யோக சாதனை மேற்கொண்டு அதன் உச்ச நிலையை அடைந்தார் ஸ்ரீ அன்னை. இந்நிலையில் மிர்ரா அல்ஃபாலா எனும் மிர்ரா ரிச்சர்ட் தனது கணவர் ரிச்சர்டுடன் பாண்டிச்சேரி வந்தார். அரவிந்தரையே தனது ஆன்மீக குருவாக கண்டு அவரையே சரணடைந்தார். அவரது கடும் முயற்சியால் அரவிந்தர் ஆசிரமம் உருவாக்கப்பட்டது. மிர்ரா சாதகர்களால் அன்போடு ஸ்ரீ அன்னை என்று அழைக்கப்பட்டார். ஸ்ரீ அன்னையின் வருகைக்கு பிறகு ஆர்யா என்ற தத்துவ மாத இதழை தொடங்கினார் ஸ்ரீ அரவிந்தர். தெய்வீக வாழ்க்கை, யோகங்களின் ஒன்றிணைப்பு, கீதை கட்டுரைகள், ஈசா உபநிடதம் போன்றவற்றை அவற்றில் தொடராக எழுதினார். பூரண யோகம். பரிணாமம் என்பது மனிதனோடு முற்று பெறுவதில்லை. கல், தாவரம், மிருகம், மனிதன் என்ற படிநிலைகளில் அடுத்த நிலை நோக்கி மனிதன் சென்றாக வேண்டும். அதுதான் அதிமனிதன் என்னும் உயர்நிலை. மனிதன் இதில் ஓர் இடைநிலை பொருளே. அவனுக்கு அடுத்த பரிமாணம் நோக்கி என்றாவது ஒரு நாள் சென்றாகத்தான் வேண்டும். அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் பிடிக்கும் என்றாலும் மனிதன் நினைத்தால் கடுமையாக முயன்றால், அவன் உடலை அதற்கு தகுதியானதாக்கி கொண்டால் அதனை துரிதப்படுத்த இயலும் என்பது அரவிந்தரின் வாக்கு. அதை அடைவதற்காக அவர் வலியுறுத்திய தியான பயிற்சி முறையே பூரண யோகம். தன் பணி ஆன்ம விடுதலையே என்பதை உணர்ந்த அரவிந்தர் அதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டார். மகா காவியம் சாவித்ரி. அவரது பூர்ண யோகத்தின் விளைவால் சாவித்ரி என்ற மகா காவியம் உருவானது. அதனை அனைவரும் படிக்க வேண்டும் என ஸ்ரீ அன்னை சாதகர்களிடம் வலியுறுத்தினார். இதில் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கம் உள்ளது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இங்கே உள்ளது. ஒரு மனிதன் யோக வாழ்வை மேற்கொள்ள தேவையான அனைத்தும் இதில் உள்ளது. அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு அதிமானச வாழ்விக்கு நம்மை இட்டு செல்லும் வல்லமை மிக்கது சாவித்ரி மட்டுமே என்று ஸ்ரீ அன்னை தெரிவித்தார். யோகி அரவிந்தர். இறைவனின் ஆட்சி புவியில் மலர பல வகைகளில் ஸ்ரீ அரவிந்தர் உழைத்தார். ஆனால் அடிக்கடி பகை சக்திகளால் அவரது முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டன. இருந்தாலும் தனது யோக சக்தியால் அவற்றை கடுமையாக எதிர்த்து போராடி தன் வாழ்வை அரவிந்தர் தொடர்ந்தார். தெய்வீக ஆற்றலுக்கும் அதிமனித உணர்விற்கும் ஓர் ஊடகமாக இருந்து செயலாற்றினார். மனித உணர்வுக்குள் தெய்வீக உணர்வை கொண்டு வருவதே அவரது அப்போதைய தலையாய பணியாக இருந்தது. நாளடைவில் தீவிர யோக முயற்சிக்கென ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரம பணிகளில் இருந்தும் மற்ற நிர்வாக விஷயங்களில் இருந்தும் முற்றிலுமாக ஒதுங்கிவிட்டார். அதன் காரணமாகவே முன்போல் தரிசனம் கொடுப்பதும் குறைந்து போயிற்று. தெய்வீக சக்தி புவிக்கு இறங்கி வர வேண்டும் என்று அதி தீவிரமாக உழைத்தார் அரவிந்தர். அவர் 1926 ஆகஸ்ட் 15 தனது பிறந்த நாளன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தன் யோக சாதனையில் கடந்த ஆண்டு வரை இருந்த தடைகள் முற்றிலுமாய் விலகிவிட்டன என்றும், இனி விரைவில் பல மகத்தான செயல்கள், அற்புதங்கள் நடக்கும் என்றும் அறிவித்தார். அதே ஆண்டு நவம்பர் 24 அன்று சாதகர்கள் அனைவரும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் முன் அமர்ந்து தியானத்தில் மூழ்கினர். சற்று நேரத்தில் ஒரு மிக பெரும் பேரொளி மேலிருந்து இறங்கி வருவதை அனைவரும் உணர்ந்தனர். தங்கள் தலைக்கு மேலே ஒரு உயர்ந்த தெய்வீக சக்தி வியாபிப்பதை உணர்ந்து பரவசப்பட்டனர். மேலிருந்து இறங்கியது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் சக்தி என்றும், மேல்நிலை மனத்திற்கான புதிய திருவுரு மாற்றுப்பணி தொடங்கியிருப்பதாகவும் ஸ்ரீ அரவிந்தர் அறிவித்தார். அன்று முதல் அந்த நாள் ஆசிரமத்தில் சித்தி நாள் என்று கொண்டாடப்படலாயிற்று. அதற்கு முந்தைய நாளான நவம்பர் 23, 1926 பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய சக்தியுடன் இவ்வுலகில் அவதரித்த தினமாகும். ஸ்ரீ அரவிந்தரின் அறிவிப்பு சத்யசாயி பாபாவின் அவதாரத்தையே குறிக்கிறது என்பது சாயி பக்தர்களின் கருத்து. யுக புருஷர். யோக சக்தியுடன் பல்வேறு சித்தாற்றல்களும் கைவர பெற்றிருந்தார் ஸ்ரீ அரவிந்தர். சாதகர் ஒருவருக்கு எழுதிய கடிதத்தில், உண்மையில் ரஷ்ய புரட்சியின் வெற்றிக்காக நான் 3 பாடுபட்டேன். இது சிலருக்கு நகைப்பிற்குரியதாகவோ தலைக்கரம் பிடித்தவனின் பேச்சாகவோ தோன்றலாம். ஆனால் வெற்றி அடைய நானும் ஒரு காரணம் என்பது என்னவோ உண்மைதான். நிச்சயமாக எனது சக்தி ஆசிரமத்திற்குள்ளும் அதன் எல்லைகளுக்குள்ளும் அடங்கிவிடவில்லை. இச்சக்தி மனித உலகின் மாறுதல்களுக்கும் போரின் சரியான திருப்பங்களுக்கும் பயன்பட்டு வருகிறதென்பதே உண்மை என்று தெரிவித்திருந்தார். ஸ்ரீ அன்னையும் சாதகர்களிடம் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி குறிப்பிடும் போது, பூமியின் வரலாற்றின் தொடக்க காலத்திலிருந்து இங்கு நடந்தேயுள்ள மகத்தான உருமாற்றங்கள் யாவற்றுக்கும் பின்னால் ஸ்ரீ அரவிந்தர் இருந்து வந்துள்ளார். ஒரு ரூபத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு ரூபத்தில், ஒரு பெயரில் இல்லாவிட்டால் மற்றொரு பெயரில் என்று குறிப்பிட்டார். அரவிந்த யோகம். ஸ்ரீ அரவிந்தர் பகை சக்திகளின் தாக்குதலுக்கு அடிக்கடி உள்ளாகி வந்தாலும் புவியில் இரையாட்சி மலர்வதற்கு அயராது பாடுபட்டு வந்தார். மகான்கள் அவதரிப்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே. அதுபோலவே ஸ்ரீ அரவிந்தரின் அவதாரமும் நிகழ்ந்தது. முதலில் இந்தியா அன்னையரின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என அவர் விரும்பினார். அதையே முக்கிய நோக்கமாக கொண்டு அதற்காகவே தொடர்ந்து உழைத்தார். இந்தியா விடுதலை அடையும் என்று அவருக்கு இறைவனால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே யோக சாதனையில் தீவிரமாக இயங்கினார். அதுபோல இந்தியாவின் விடுதலையும் அதிசயமான நிகழ்வாக அவர் பிறந்த ஆகஸ்ட் 15 தேதியிலேயே நிகழ்ந்தது. பகை சக்திகளின் ஆதிக்கத்தால் இரண்டாம் உலக போர் தீவிரமடைந்தது. ஸ்ரீ அரவிந்தர் தமது நுண்ணுடல் பயணத்தின் மூலம் நேசப்படைகளுக்கு ஆதரவாக களமிறங்கி அவற்றை வெற்றி பெறச் செய்தார். அசுரப்பிடியில் சிக்கியிருந்த ஹிட்லரின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமானார். அவரது அவதார பணியின் பகை சக்திகளை வென்று புவியில் அமைதி ஏற்படுத்துவது இரண்டாவது மிக முக்கிய நோக்கமாக அமைந்தது. வாழ்வே யோகம், யோகமே வாழ்வு என்பதை வலியுறுத்தும் விதமாக பூரண யோகத்தை செயல்படுத்தி புவியில் பூரண அமைதியையும் இறைவனின் ஆட்சியையும் கொண்டு வர பாடுபட்டார். மனிதன் அதிமனிதன் என்னும் தேவநிலைக்கு உயர்ந்து பரிணாமத்தில் பூரணத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக உழைத்தார். அதற்காக புவியில் மேல்மன உணர்வு என்னும் சக்தியை கொண்டு வந்தார். அவரது அவதாரத்தின் மிக முக்கிய மூன்றாவது நோக்கமாக இதனை கூறலாம். இதற்காகவே அவர் பிறந்தார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தடங்களாக இருந்தவற்றையும் போராடி வென்றார். உலகில் தெய்வீக வாழ்க்கை அமைந்து புதிய அதிமன யுகம் உருவாக வேண்டும். அதை தான் மட்டும் அடைந்தால் போதாது, தான் அமைத்து தந்த யோக முறைகளை பயன்படுத்தி உலக மக்கள் யாவரும் அடைய வேண்டும் என்பதே ஸ்ரீ அரவிந்தரின் அவா. அதற்காகவே பூரண யோகத்தை உருவாக்கி வழிகாட்டினார். இந்த அயராத முயற்சியில் ஸ்ரீ அரவிந்தருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. ஏற்கனவே பகை சக்திகளின் தாக்கத்தால் ஏற்பட்ட கால் முறிவிலிருந்து குணமானவருக்கு தற்பொழுது நீர் பிரிவதில் சிரமம் ஏற்பட்டது. உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது. ஆனால் அவர் உடல் நலிவடைந்த பொழுதும் அவர் ஆன்மா சூரியனைப் போல பிரகாசித்தது. இது அவர் முகத்திலும் தெரிய ஆரம்பித்தது. உயர்மன சக்தியின் இறக்கத்தால் ஸ்ரீ அரவிந்தரின் உடல் பொன் போல பிரகாசித்தது. அவரை கண்டவர்கள் வியப்புறும் வண்ணம் அவர் உடலிலிருந்து ஓர் ஒளி சுற்றிலும் பரவியது. ஒரு தேவ புருஷனைப் போன்றும் மிகப்பெரிய யோகியைப் போன்றும் ஸ்ரீ அரவிந்தர் காட்சி தந்தார். தன் முயற்சிகளை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் கூறும் பொழுது, நான் எனக்காக வேண்டிய எதையும் செய்யவில்லை, ஏனெனில் என்னை பொறுத்தவரையில் கடைத்தேற்றப்பட வேண்டிய அல்லது உயர்நிலை மனமாற்றத்திற்கு உட்பட வேண்டிய தேவை என்று எனக்கு எதுவுமே இல்லை. நான் முயன்று வருவது புவி முழுவதும் உணர்வு விருத்தி அடைவதற்காக உயர்நிலை மனமாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையே. அது பூமியின் நலத்திற்காகவே அன்றி எனக்காக அல்ல என்று அறிவித்தார். மகா சமாதி. நாலாவட்டத்தில் ஸ்ரீ அரவிந்தருக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ஒருமுறை கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்ட போது ஸ்ரீ அன்னை உடனிருந்து கவனித்துக் கொண்டார். ஆனாலும் தொடர்ந்து ஸ்ரீ அரவிந்தருக்கு உடல்நிலையில் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்ட வண்ணம் இருந்தன. தனது யோக முயற்சியை பற்றி ஸ்ரீ அன்னையிடம் ஸ்ரீ அரவிந்தர், அதிமன சக்தியை புவிக்கு கொண்டு வரும் முயற்சியில் தேவையானால் நான் எனது இந்த உடலை விட்டுவிட்டு நுண்ணுடலில் சென்று கூட போராட தயாராக இருக்கிறேன் என்று ஒருமுறை தெரிவித்திருந்தார். நாளடைவில் அது உண்மையானது. 1950 December 5 1:26 இறையாற்றலை புலி மீது இறக்கி அதிமனதனை உருவாக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்ட மகா யோகி ஸ்ரீ அரவிந்தர் மகா சமாதி அடைந்தார். ஸ்ரீ அரவிந்தர் மறைந்தும் அவரது உடல் ஒளிவீசி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் அந்த மகா யோகியின் உடல் வாடவில்லை, முகப்பொலிவு குன்றவில்லை. அவர் மறைந்த 111 மணி நேரத்திற்கு பிறகு அவரது உடல் கருங்காலி மரப்பட்டியில் வைக்கப்பட்டு ஆசிரம முற்றத்தில் உள்ள சர்வீஸ் மரத்தடியில் ஆசிரம சாதகர்களின் முன்னிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் இருவரது கோட்பாடுகளையும் விளக்கும் ஆன்மீக ஆலயமாக திகழ்கிறது. இன்றளவும் தம்மை நாடி வந்து வழிபடுபவர்களுக்கு அருள் ஒளி காட்டி சூட்சும ரீதியில் அவர்களை காத்து நல்வழிப்படுத்தி வருகின்றனர் ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும். முற்றும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.